தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுகிறீர். இன்றும் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடி இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சி எப்படி இருக்க வேண்டும், ஹவு டெஸ்டிமனி ஷுட் பி. இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கலாத்தியரின் 6வது அதிகாரத்தில் அருமையான பவுலடியார் ஒரு நல்ல சாட்சியை இங்கே எழுதுகிறார். கலாத்திய திருச்சபை மக்களுக்கு அந்த சாட்சி வந்து அதிகமாய் ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக, இன்னமும் தேவனுக்காக சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, சாட்சி என்று சொன்னவுடனே நம்முடைய மனதில் தோன்றுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு நிகழ்வு நடந்தால் அதை ஆலயத்தில் போய் நின்று எல்லாருக்கும் முன்ன சொல்லி அதோட முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். சாட்சி என்பது முடித்து விடக்கூடிய ஒன்று அல்ல. இயேசு என்ன சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தொடர்ச்சியாக நீங்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். தேவனுடைய ஆவி வந்துவிட்டால், தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள் வந்துவிட்டால், நீங்களும் நானும் என்னவாய் மாறிவிடுவோம், நடமாடும் சுவிசேஷமாக சாட்சியாக மாறிவிடுவோம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. ஆனால் பல நேரங்களில் நாம் சொல்லுகிற சாட்சி என்பது ஏதோ ஒரு நிகழ்வை காரணம் காட்டி, இந்த நிகழ்வில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அல்லது கடவுளுடைய கரத்தை நான் கண்டேன், நல்லதுதான். ஆனால் சாட்சி என்பது அதோடு கூட நின்றுவிடக் கூடாது. அதைதான் அருமையான பவுலடியா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சாட்சி என்றால் என்ன, எப்படிப்பட்ட சாட்சி நமக்கு தேவை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பல உண்மைகள் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி பார்க்கணும்னா, பவுலடியார் அங்கே யோவான் இதை எவ்வளவு அழகாக எழுதுறாரு பாருங்க. 1 யோவான் 1:2 வாசியுங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா, யோவான் என்ன சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் பார்த்ததும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். அதை தான் சாட்சி என்று சொல்லுகிறார். ஒருவேளை வாட் வி testified, we tell to other as a testimony or we make it as a witness. பிரியமானவர்களே, கடவுள் நம்மில் கிரியை செய்வதை மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் the greatest சாட்சி. தேவன் என் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள், யாரோ ஒருவர் வாழ்வில் தேவன் செய்ததை கேள்விப்பட்டு அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. சில நேரங்களில் நம்ம சொல்றோம், சாட்சி சொல்றதுக்கு எனக்கு வேதத்துல நிறைய தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். சாட்சி சொல்லுவதற்கு நான் இறையியல் அதிகமாய் அறியாதவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான சாட்சி என தெரியுமா? முழு வேதத்தை நான் அறிந்த பிறகுதான் நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அல்ல, தேவன் என் வாழ்வில் செய்ததை சொல்ல வேண்டும். வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் இட் டு அதர்ஸ். என் அனுபவம் அதில் தான் இங்கே யோவான் சொல்லுகிறார், நாங்கள் அனுபவித்ததை என் வாழ்வில் செய்ததை நான் என்ன செய்கிறேன் மற்றவர்கள் சொல்லுகிறேன். வேதத்தில் பெஸ்ட் ஒரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு நடந்து போகிறார், ஒரு மனிதன் பார்வையற்றவனாய் இருக்கிறான், இயேசு தொடுகிறார், பார்வை அடைகிறான், அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா? யோவான் 9:25 சொல்லுறான், அவன் ரொம்ப அழகா சொல்றான், நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது பார்க்கிறேன். எல்லாம் அவனை கேட்கிறாங்க, உனக்கு எப்படிப்பா உனக்கு கண்ணு திறந்தது? Have you got your eyesight? ஒரே வார்த்தை சொல்றான், I was blind, now I can see. நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், நான் பார்வையை இப்பொழுது அடைந்தேன். அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவான், அப்பதான் சுற்றி நிற்கிறவர்களுக்கு கோபம் வரும். இவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, யார் உன்னை சுகப்படுத்தினது, உனக்கு எப்படி பார்வை வந்தது? அப்ப அவன் சொல்லுவான், நீங்களும் கூட வாசியுங்கள் யோவான் 9:27, அவன் பிரதியுத்தரமாக பாருங்க, அவன் சொல்றான், நீங்கள் அவருக்கு சீசரா மாற போறீங்களான்னு கேக்குறான். அவங்க நினைக்கிறாங்க, ஏண்டா உனக்கு பார்வை இல்லாம இருந்து நீ பார்வை அடைந்த, நீ அவர் பின்னாடி போனதுனால நாங்களும் போவோம் நினைக்கிறியா? அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, எனக்குள் மாற்றத்தை உண்டாக்கின கடவுள் உனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை தான் சாட்சி. இன்னைக்கு ஏன் நம்ம வெளியே எல்லாரும் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒரே காரியம் இதுதான், என் வாழ்க்கையில் தேவன் செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். அது ரொம்ப தூரத்துல இல்ல, இன்றே ஆண்டவர் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுபான தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது நீங்கள் என்னுடைய சாட்சிகளா இருங்கள் என்றுதான் ஆண்டவர் அனுப்புகிறார். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். கலாத்தியரின் புஸ்தகம் 6 பவுலடியார் நமக்கு 4 முக்கியமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். ஒரு சாட்சியில் என்ன இருக்க வேண்டும் அல்லது சாட்சி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று பார்த்தா, முதல் காரியம் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 6:10 முதல் காரியம் சாட்சி என்பது டு குட் டு அதர்ஸ். முதல் காரியம் என்ன? நன்மை செய்வதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியான சாட்சி. அப்ப நம்ம கேட்கலாம், நான் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பற்றி ஆண்டவர் எனக்கு செய்ததை சொன்னேனே, அது சாட்சி இல்லையா? அது சாட்சி தான். ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிற சாட்சி எது என்று கேட்டால், நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வது இட்ஸ் அ பவர்ஃபுல் டெஸ்டிமனி. ஏன் தெரியுமா? ஒருவர் நன்மை செய்யும் பொழுது அங்கு தேவனுடைய கிரியை நடைபெறுகிறது. தேவன் கிரியை செய்கிறார். நன்மையில் தேவனுடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் சொல்லுவோம் நன்மை செய்வது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்றது ஈஸி, செய்வது கடினம். ஏன் தெரியுமா? நன்மை நம்ம வந்து ஆள் பார்த்து நன்மை செய்வோம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அருமையான பவுலடியாருடைய வாதம் என்ன? விசுவாச குடும்பத்தாருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் நன்மை எங்க வெளிப்படணும்? நீங்களும் நானும் சேர்ந்து ஆராதிக்கின்ற திருச்சபையில் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அடுத்ததாக ஒரு எல்லை கடந்து எல்லாருக்கும் நன்மை செய்யணும். அப்ப நன்மை செய்ய நான் முயற்சி செய்யும் பொழுது தேவன் என்னோடு கூட இணைகின்றார், அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நான் நன்மை செய்யாமல் அமைதியாக இருக்கும் பொழுது அங்கு தேவனுடைய கிரியைகள் நடப்பதே இல்லை. அப்ப சாட்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கிரியை செய்வதுதான் சாட்சி. நம்ம தேவனை குறித்து சொல்வது வேறு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது வேறு. இப்ப பாத்தீங்கன்னா பவுலடியாருடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன, நீங்களும் நானும் தேவனுடைய கரமாக மாற வேண்டும், அல்லது தேவன் விரும்புகிற பாத்திரமாய் மாற வேண்டும். தேவன் நம் மூலமாக கிரியை செய்து கொண்டே இருப்பார், அதுக்கு நம்ம ஒரு நாள் தடையாக இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம கேட்கலாம் எப்படி அது நடக்கும், 12வது வசனத்தை வாசியுங்கள். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, நன்மை செய்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கடினமானது தான். ஏன் கடினமானது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா துன்பம் வரும். யார் ஒண்ணு நல்லது செய்ய நினைச்சாலும் ரெண்டு பேர் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு விரோதமாக பேசுவார்கள் அல்லது அவர்களை துன்புறுத்துவார்கள். ஆனா காரியம் என்ன தெரியுமா, you have to stand still in doing good. நன்மை செய்வதில் நாம நிற்கும் பொழுதுதான் சில காலங்களுக்கு பிறகு நம்மை துன்பப்படுத்தினவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், நாம் செய்த கிரியைகளில் தேவனுடைய கரத்தை அவர்கள் காண்பார்கள். முதல்ல நம்ம நல்லது செய்ய போனதும் ஆமா இவருக்கு மாத்திரம்தான் ரொம்ப நல்ல எண்ணம் வந்துருச்சோ என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் நன்மை செய்ய நன்மை செய்ய நன்மை செய்ய அவர்கள் என்ன செய்வார்கள், உங்களில் மூலமாய் கிரியை செய்கிற தேவனை காண்பார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் ஆண்டவரை மக்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், மேலை நாட்டு மிஷினரிகள் வந்து செய்த கிரியைகள், அவங்க கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகள், அவர்கள் கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் எவ்வளவு பேரை கடவுளுக்குள்ள கொண்டு வந்து தெரியுமா, ஒரு பெரும் திரள் கூட்டத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு எல்லா இறையல் படித்து எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட போய் இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள், ஏற்று சுரக்காயாக இருக்கிறது. காரணம் என்ன, தேவனுடைய கிரியைகள் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பவுல் சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்யுங்கள், இதுதான் தேவன் விரும்புகிற சாட்சி. அப்ப நன்மை நம்ம கேட்கலாம், நான் எவ்வளவு காலம் நன்மை செய்யறது, நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில் நான் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சேன் பிரதர், யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மை, நான் நன்மை செய்தேன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டேன் துன்புறுத்தப்பட்டேன், உண்மை. அப்போ நான் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக கிரியை செய்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் கிரியை, நம்ம நன்மை செய்ய செய்ய ஆண்டவருடைய கிரியைகள் நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம கேட்கலாம், நான் தொடர்ந்து நான் செய்கிற நன்மை போதுமா அப்படின்னு கேட்டா பவுலடியார் அதற்கு ஒரு பதில் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும், அதே நேரத்துல எனக்குள்ளாகவே நான் இப்படி நினைச்சிடக்கூடாது, நான் தான் உலகத்தில் எல்லாம் நல்லது செய்கிறேன் நன்மை செய்கிறேன் என்று சொல்லி அடுத்த நிலைக்கு என்னை அடைத்து வருகிறார். எந்த நிலைக்கு நான் வரணுமா, 14வது வசனத்தை வாசியுங்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் போதும். இப்ப பாத்தீங்கன்னா நான் நன்மை செய்கிறேன், எது வரைக்கும் நன்மை செய்கிறேன், என் பலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் நான் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். இப்ப அந்த தேவனுடைய பலத்தை நான் தொடர்ந்து பெற்றுக் கொள்ளணும். அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா, என் கண்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நானும் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்போ பவுலுடைய கண்களுக்கு முன்பாக சிலுவை வருகிறது, என் சிந்தனை சிலுவைக்கு நேராய் திரும்புகிறது, என்னுடைய கரங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறது, என்னுடைய பார்வை இப்போது திருப்பப்பட வேண்டும். எதை நோக்கி நான் பார்க்க வேண்டும், சிலுவையை பார்க்க வேண்டும். சுருக்கமாக சொன்ன, நாம் எதை பார்க்கிறோமோ அது நமக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க ரோட்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட பார்த்தா நமக்குள்ள முதல்ல ஒரு பயம் வரும், ரெண்டாவது நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை வரும். என்ன எச்சரிக்கை வரும், கவனமாக இரு, இல்லை என்று சொன்னால் ஆபத்து வரக்கூடும் என்று சொல்லி. ஒரு மனிதன் சிலுவையை பார்க்கிறான், என்ன வரும் நினைக்கிறீங்க, அவனுக்குள்ளாகவே மாற்றம் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட மாற்றம், அந்த சிலுவை கொடுக்கின்ற உற்சாகம், சிலுவை எனக்கு தருகிற நம்பிக்கை, சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு, சிலுவை எனக்குள்ளாக கொடுத்த நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நான் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு பின் நடக்க வேண்டும் என்கிற சிந்தையை உருவாக்குகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இங்க பவுல் என்ன சொல்லுகிறார், நான் சிலுவையை வைத்துதான் உலகத்தையே பார்க்கிறேன். அப்ப எனக்கு உலகம் கொடுப்பது எதுவானாலும் சரி, சிலுவையின் மூலமாகத்தான் எனக்கு வரும் என்று சொல்லுகிறார். உண்மையான சாட்சி என்பது என்ன தெரியுமா, அது ஒரு வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, நான் சிலுவையை முன்வைத்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சிலுவை நமக்கு நிறைய நிறைய காரியங்களை நினைவுபடுத்தினாலும் ஒரே ஒரு காரியத்தில் நம்ம சொல்ல போனோம்னா பவுல் என்ன விரும்புகிறார் பாருங்க, நான் சிலுவையின் மூலமாக உலகத்தை பார்க்கிறேன், அதனால எனக்கு உலகம் எப்படி தெரிகிறது தெரியுமா, செத்து கிடக்கிறது. பாருங்க அவர் அழகா சொல்றாரு 14வது வசனத்துல, உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்றிருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையில் அறையின்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப சிலுவையை பார்க்கும் பொழுது உலகத்தை பார்க்கிறார். வால்ட் இஸ் டெட் லாங் அகோ, ரொம்ப காலத்திற்கு முன் மரித்து கிடக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல சாட்சியாய் மாறுகிறது. நம்ம சொல்லலாம், நம்ம சிலுவையை பார்க்க பார்க்க நம்முடைய கண்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நினைப்பாங்க, இவன் கடவுள் ஜெபம் இப்படியே ஓடுவான் சொல்லி. ஆனால் ஆரம்ப காலத்தில் மக்கள் அப்படி சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய பார்வை சிலுவையை நோக்கி பார்க்க பார்க்க உங்களுக்குள் நடைபெறுகிற ஆண்டவுடைய கிரியை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சில காலம் நண்பர்கள் ஓடி போவாங்க, சில பேர் நம்மோடு நெருங்கி பழகினவர் கூட ஓடி போவாங்க, ஆனா கவலையே படாதீங்க, திரும்ப வருவார்கள். ஏன் தெரியுமா, உங்களுக்குள் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அதைதான் பவுல் சொல்றாரு, நம்ம ஸ்திரமாக தேவனை பார்த்து கொண்டே இருக்கும் போது நமக்குள்ள என்ன ஏற்படுதான் பாருங்க, 15வது 16வது வசன வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரணம். இப்ப மூணாவது நிலைக்கு கொண்டு வராரு, கடவுள் கிரியை செய்வதற்கு நான் அனுமதிக்கிறேன், அவரை நான் நோக்கி பார்க்கிறேன், மாற்றம் இப்பொழுது உலகத்திற்குள் வரவில்லை, எனக்குள்ளாக மாற்றம் வந்து விட்டது. எப்படிப்பட்ட மாற்றம், பவுல் சொல்கிறார், நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறிவிட்டேன். நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய கிரியைகளில் நிற்க நிற்க என்ன நடக்கிறது, நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிறேன். அதைதான் அருமையான பவுலுடைய கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கும், புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் பலனாய் மாறுகிறது, நம்முடைய கிரியைகள் பலனாய் மாறுகிறது, நமக்குள்ள நடைபெறுகிறது. நம்ம என்ன பண்றோம், மற்றவருக்கு சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறோம், அது சாதாரண சாட்சி அல்ல, ஒரு பலனான சாட்சியாய் மாறிவிடுகிறது. ஏன்னா இப்ப புது சிருஷ்டிக்குள்ளாக இருந்து வார்த்தைகள் வெளிவருகிறது. பழைய மனிதன் அல்ல, பழைய நிலை அல்ல, மன்னிப்பும் நித்திய வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையோடு கூடிய ஒரு சாட்சி. நம்ம வேலை ஸ்தலத்துல போய் உட்கார்றோம், ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன பிரதர் எப்படி இருக்கு இன்னைக்கு நாள், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, இந்த நாள் எப்படி இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஏன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், எனக்கு தோல்வியின் பயம் இல்லை, எனக்கு எந்த இல்லை, உலகத்தின் கவலை குறித்து நான் பயப்படுவதில்லை, எதிர்காலத்தை குறித்து நான் அஞ்சுவதில்லை, ஏனென்றால் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பவுலடியார் அதான் சொல்றாரு, நான் கடவுளை நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க எனக்குள்ளாக ஏற்படுகிற மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to realize we are not the same. நான் மாறிவிட்டேன், அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, அந்த மாற்றம் தான் நம்மை இன்னமும் தேவனுக்கு நேராக, அது நம்மை பக்குவப்படுத்துகிறது. அந்த மாற்றம் வர வரதான் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த மாற்றம் நம்மை பலப்படுத்துகிறது. அந்த மாற்றம் எதை என்ன கொண்டு வருதுன்னா, பவுலடியார் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார், அதே பாருங்க 17வது வசனம், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் சுமக்கிறேன். இப்ப இந்த புது சிருஷ்டியில ஒரு அடையாளத்தை நான் பெற்றிருக்கிறேன், அது என்ன அடையாளமா, கிறிஸ்துவினுடைய அச்சடையாளம். அந்த அடையாளம் என் மீது இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். இயேசுவினுடைய சரீரத்தில் காயங்கள் இருந்தது, சிலுவையில் அறையப்பட்டார், தலையில முள்முடி இருந்தது, இந்த அடையாளங்கள் எல்லாம் அங்கு முடிந்து விடவில்லை. பவுல் சொல்றாரு, என் ஆடையை அகற்றி விட்டு பார், என் சரீரத்திலும் கிறிஸ்துவின் அடையாளத்தை நான் பெற்றிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது சிருஷ்டியாக வாழ்வது ஒரு கடினமான வாழ்க்கை தான். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும், வாழ்க்கை நிலை மாறிவிடும், நம்முடைய குணம் மாறிவிடும். அநேகர் நம்மை வெறுப்பார்கள், அநேகர் நம்மை கண்டால் பயப்படுவார்கள். ஏன் தெரியுமா? நம்ம நேர்மையாக பேச நினைப்போம், உண்மையாக வாழ நினைப்போம். அதற்கு எதிர்த்து நிற்கிற உலகம் உங்களை என்ன செய்யும்? வெறுக்க கூட செய்யும். ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதான் பவுல் சொல்றாரு, எல்லாரும் இனி யாரும் என்னை துன்புறுத்த வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் தேவனுக்காக நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரம் பழைய வாழ்விற்கு நேராக நம்மை உலகம் இழுத்து செல்ல பார்க்கும். சில நேரம் நம்மை பார்த்து பலர் சிரிப்பார்கள். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் தான் எப்படியெல்லாம் இருந்தான், இப்போது எப்படி இருக்கிறான். சில நேரம் மக்கள் தவறாக கூட புரிந்து கொள்வார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடியார் கான்பிடண்டா சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? Don't let anyone trouble me. என்னை இனி யாரும் துன்புறுத்த வேண்டாம். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், புது சிருஷ்டியாய் மாறிவிட்டேன், என் சரீரத்தில் ஒரு அச்ச அடையாளத்தை பெற்றிருக்கிறேன். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு அந்த 17வது வசனம், willing to take the hits. மனிதர் என்னை இப்ப துன்புறுத்தலாம், ஆனால் என் மீது ஒரு அடையாளம் உண்டு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அடிமைகளுக்கு எஜமானனுடைய சிம்பலை வந்து பார்த்தீங்கன்னா முதுகுல எழுதி விடுவார்கள். கழுதை, எருது, மிருகங்களும் பலர் என்ன செய்வார்கள்? அவங்களுடைய அடையாளத்தை போடுவார்கள். சில மிருகங்கள் காதுகளை வெட்டி அதனுடைய அடையாளத்தை காண்பிப்பார்கள். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேனே, என் மீது ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் அதான் சேலஞ்ச். சாட்சி என்பது என் சரீரத்தில் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். பவுலடியார் மூன்று காரியங்களை அந்த அடையாளமாக சொல்லுகிறார். முதல் அடையாளம் பவுல் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்து நான் தாழ்மையை கற்றுக்கொண்டேன். இரண்டாவது காரியம் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக என்னையே நான் முழுவதுமாய் அர்ப்பணித்து நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். மூன்றாவது காரியம் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு நடந்து நடந்து கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொண்டேன். இப்ப மூணு அடையாளம் பவுல் மீது இருக்கிறது. ஒன்று, பவுல் சொல்றாரு, நான் எவ்வளவாய் பாடுபட்டேன், பாடுகள் என் மீது வந்த பொழுதும் நான் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகவில்லை, என் நம்பிக்கை பலனடைந்தேன் என்று சொல்லுகிறார், அன்பு அதிகரித்தது என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, நம்ம ஆபீஸ் போறோம், அல்லது காலேஜ் போறோம், அல்லது நம்முடைய நண்பர்களோடு இருக்கிறோம், உங்கள் மீது இருக்கிற அடையாளத்தை யாருக்கா சொல்ல முடியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? பிரதர், உங்க அன்பு என்னை செய்கிறது, சேலஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லணும். பவுலை ஒருவன் கண்டால் சொல்வான், பவுல் என் சரீரத்தை பார், நான் பட்ட கஷ்டங்களை பார், என் நம்பிக்கையை பார், நான் இன்னும் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை சுமந்து கொள்ளுகிறான். இப்ப அவன் போய் நின்று கொண்டு பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவனே நடமாடுகிற சுவிசேஷமாய் மாறிவிட்டான், நடமாடுகிற சாட்சியாக நின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான், அச்சடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய சரீரத்தில் ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளத்தை பார்த்தாலே மக்கள் கடவுளை காண்பார்கள். பேச வேண்டியதே இல்லை. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேச வேண்டியதில்லை. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சில நேரங்களில் நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படி இந்த அலசடி படுகிற விசுவாசம் என்று சொல்வார்கள். அது ஆடிக்கொண்டே இருக்கும். ரெண்டு சின்ன குழந்தைகள் உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேர் கையிலையும் 5 சென்ட் இருந்தது. விளையாடும் போது ஒருவள் இன்னொருத்தர் கிட்ட கேட்டா, உங்ககிட்ட எவ்வளவு சென்ட் இருக்கு? அவர் சொன்ன 5 சென்ட். இன்னொருத்தர் கேட்டா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட 10 சென்ட் இருக்குன்னு சொன்னா. அது எப்படி உங்ககிட்ட 10 சென்ட் காண்பி அப்படின்னு சொன்னா. அவ கையில எடுத்து காட்டினா, ஏய் உங்ககிட்ட இருக்கிற 5 சென்ட். அவ உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க அப்பா இன்னைக்கு நைட்டு வரும்போது எனக்கு 5 சென்ட் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 10 சென்ட். இதுதான் நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு கடவுள் அநேக காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், அது எனக்குரியது இல்ல பிரதர், எனக்காக தெரியல, அது ஒருவேளை கிடைச்சா கிடைக்கலாம். இதுதான் நம்பிக்கை. ஆனால் பிரியமானவர்களே, பவுலுடைய நம்பிக்கை தெரியுமா? அவர் ரொம்ப ஸ்திரமான நம்பிக்கை. அவர் சொல்றாரு, ரோமர் 1:8 படிங்க. ரோமர் 1:8. ரோமர் 1:8. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால் உங்கள் விசுவாசம் தான் வெளியரங்கமாகணும். இன்னைக்கு ஒரு மனிதனை பார்த்தவுடன் இவருக்கு நல்ல தாளந்துகள் இருக்கு பிரதர், இவர் நல்லா பாடுவார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நல்லா வேலை செய்வார், இது அல்ல பிரியமானவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். உங்கள் விசுவாசம் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்தில் அடி என்னவாகணும், பிரசித்தமாக வேண்டும். இந்த அடையாளத்தை தான் பவுலடியார் சாட்சி என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம இன்னைக்கு சாட்சியின் நாள்ல அநேக காரியங்களை ஆண்டவன் செய்ததை நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சாட்சி என்ன தெரியுமா? அச்சடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு உலகத்தில் நடக்க வேண்டும். அப்படி நடப்போம் சொன்னா நாம் ஒரு நடமாடுகிற சுவிசேஷ சாட்சிகளாய் இருப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்து தேவாதி தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.